இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு ஜீவனையா, இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமைந்திருப்பே, உன் வாக்குதத்தம் என் வேளனல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பே. உமது வீதம் என் மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமைந்திருப்பே, அமுதத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமையா எனக்கு ஜீவனையா. தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடம் இட்டு எடுத்தவரே. முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடம் இட்டு எடுத்தவரே. இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. நான் வாடும் வேலை மன ஆறுதல் அளிப்பவரே, நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே. மனம் நொந்து நான் வாடும் வேலை மன ஆறுதல் அளிப்பவரே, நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன், அதாவது தேவனால் அருளப்பட்டவைகள் என்றால் என்ன, அல்லது தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியோடு கூட இன்று நாம் தேவ செய்தியை நாம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா பார்க்க போகின்றோம். வேதாகமம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட புத்தகம் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமம் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, நம்முடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் வேதாகமம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, அதை நாம் படிக்க வேண்டும். ஆனால் இந்த வேதாகமம் எப்படி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது, அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா வேதாகமத்தில் அநேக வசனங்களை கொண்டு நாம் தியானிக்க போகின்றோம். வேத வசனங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப வேதாகமத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகின்றது என்று நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கின்றது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள், அதாவது இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை மனிதர்கள் எப்படி எழுதினாங்க, அவங்களுக்கு எப்படி இது துவங்கியது என்று நாம் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் உலகில் உள்ள பல மதங்களில் உள்ள பரிசுத்தமான புத்தகம் தேவன் அருளியது என்று பவுல் குறிப்பிடவில்லை. நிச்சயமாக இல்லை, அவர் பரிசுத்த வேதாகமத்தையே குறிப்பிடுகிறார். இங்க நம்ம பார்க்கிறப்ப அவர் எதை சொல்றாரு பவுல் இந்த வசனத்தின்படி பார்க்கிறப்ப, வேத வாக்கியம் சொல்றப்ப வேதாகமத்தை சொல்றார், அதாவது ஹோலி பைபிள். அதை தான் இங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆத்தர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இன்றைக்கி புத்தகங்களை எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த வேதாகமம் மட்டுமே தேவ ஆவியினால் அருளப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வேளை நம்ம கேட்கலாம், அல்லது நீங்கள் கேள்வி கேட்கலாம், அது எப்படி இந்த வேதாகமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதில் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் இருக்குது. 66 புத்தகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 66 புத்தகமும் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் அல்லது ஒரு சில புத்தகங்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஆத்தர்ஸால் எழுதப்பட்டது. வெவ்வேறு எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த வேத வார்த்தைகளை அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலான ஒரு காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த வேதாகமம் எழுதி முடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை 1500 வருஷங்கள் கேப் இருந்தாலுமே ஒவ்வொரு ஆத்தர்ஸும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதினாங்க. ஆனால் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பார்க்குறப்ப வேதாகமம் ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கும் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட வசனத்திற்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட வசனங்களுக்கும் வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆதாரண வசனங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே மனித ஞானத்தால் அது சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், தாவீது ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார், அவர் மறுத்து போயிடுறாரு. சாலமோன் அதுக்கடுத்து வர்றாரு, அவர் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார், அவர் மறுத்து போயிடுறாரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வராங்க, சீடர்கள் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க காலகட்டத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினா எழுதுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு நம்ம பார்க்குறப்ப அங்கே என்ன சொல்லப்பட்டதோ இங்கே என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அது தீர்க்க தரிசனமாக நிறைவேறப்ப பார்க்குறப்ப நம்ம பார்க்குறோம், நிச்சயமாகவே இது தேவ ஆவியினால் அருளப்பட்ட புத்தகம். ஏன் அப்படின்னு சொன்னால், வெவ்வேறு நபர்கள் இருந்தாலும் அவங்கள ஊக்குவித்தது, அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்தது யாருன்னா ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தேவன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் தான் உண்மையில் இந்த வேதாகமத்தை எழுதியவர். அப்படின்னா அந்த தேவன் தான் மனிதர்கள் வாயிலாக அவர் எழுதுறார். அதனால தான் வெவ்வேறு நபர்கள் எழுதினாலும் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதினாலும் அவங்களுடைய ரிசோர்ஸ் யாருன்னா கடவுள். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெளிப்பாடுத்துதல் ஒரே ஒரு காரியங்களை கொடுக்குறார். அப்போ அவங்க எழுதுகிறப்ப எத்தனை வருஷம் ஆனாலையும் நம்ம அதை சேர்த்து பார்க்குறப்ப அந்த ஒற்றுமையை வேதாகமத்தில் நம்மால் என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் பார்க்க முடிகின்றதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் நாம் அதை அதிகமாக வாசிக்க வேண்டும். அப்போ இந்த வேதத்தை குறித்து வேற என்ன படிக்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப, தேவன் தமது சத்தியத்தையும் அவரது எண்ணங்களையும் அவரது வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் மேல் அவரது சத்தியத்தை அருளி தமது ஆவியை அவர்களுடைய இருதயங்களில் அருளி அவர்கள் எழுத வேண்டும் என்று தாம் விரும்பியவைகளை மிகவும் துல்லியமாக எழுத செய்தார். இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, சில நேரங்களில் தரிசனம் கொடுக்குறாரு, இது மாதிரி அவங்கக்கிட்ட பேசி அவங்கள எழுத சொல்கிறார். ஆனால் அவங்க எழுதுகிறப்ப அவங்களுக்கு தெரிந்த அந்த மொழி, அவங்க எந்த மொழி அவங்களுக்கு தெரியுமோ அந்த மொழி எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த மொழியில் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் எழுதுனாங்கன்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். இதை நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 10வது படித்த ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதே கல்லூரி படித்த ஒருத்தவங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10வது படித்தவங்களுக்கும் கல்லூரி முடித்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், அவங்களுடைய புரிதல் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 10வது படித்தவனுக்கும் வெளிப்படுத்துகிறாரு, அதே கல்லூரி படித்தவனுக்கும் வெளிப்படுத்துறாரு, இதை நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 10வது படித்தவன் அவனுக்கு தெரிந்த அந்த பாஷை, அந்த மொழி, அந்த மொழியுடைய இலக்கணம், அந்த மொழியுடைய அந்த ஸ்டைல், அவருக்கு எவ்வளோ வார்த்தை தெரியும், அதன்படி தான் அவர் என்ன பண்ணுவார்னா எழுதுவார். அதே மாதிரி கல்லூரி படித்தவன் அவங்க அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்காரோ, அவருக்கு என்னென்ன வார்த்தைகள் கற்று வச்சிருக்கிறாரோ அதில் உடைய காரியத்தை தான் அவர் எழுதுவார். ஆனால் அதை ஊக்குவித்தது யாரு? ஒரே ஆவியானவர் கர்த்தர் தான் சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு வெவ்வேறு ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க அந்த பைபிள் எழுதுனவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்ப்பர்கள் எழுதியிருக்கிறாங்க, மீனவர்கள் எழுதியிருக்கிறாங்க, ராஜாக்கள் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கடுத்து பவுல் எழுதியிருக்கிறார். நிறைய பேர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. அவங்க வெவ்வேறு வேறு தொழில் செய்திருந்தாலும், வேறு வேறு வேலைகளில் இருந்தாலும், ஆண்டவர் அவங்கள ஏவி எழுதுனால தான் இன்னைக்கு இந்த 66 புத்தகமும் ஒற்றுமையை நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தான், ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாருன்னா மனிதர்களை கொண்டு அவர்கள் வாயிலாக எழுதுகிறார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் தேவ ஆவியானவர் தான் என்ன பண்ணுறார், அந்த வார்த்தைகளை அவர் எழுதினார். அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் யார் அவங்களால உணர முடியும்னா ஆவியானவர் உணர முடியும். அப்போ அதனால தான் நம்ம வேதத்தை படிக்கிறப்ப ஜபம் படிக்கணும், ஜபித்து படிக்கணும், ஜபத்தோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். அப்போ ஜபத்தோடு படிக்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்மைக்கு உற்சாகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். சரி, தொடர்ந்து இந்த வேதத்தை குறித்து பார்க்குறப்ப, இந்த தேவனால் அருளப்பட்ட இந்த புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்குறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், 17 வசனத்தில் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி இந்த வேத வார்த்தைகள் என் வாழ்க்கையை என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், என்னை கடிந்து கொள்ளும். நான் எங்கெங்கே ஆண்டரை விட்டு வழி விலைக்கு போகிறனும், எங்கெங்கெல்லாம் பாவம் சேரணும், எங்கெங்கெல்லாம் ஆண்டரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கணும், அப்போ என்னை சரியான வழியில் சரியான பாதையில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என்னை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்துதல். அப்போது ஒரு தப்பான வழியில் நான் போகிறேன், ஆண்டரை விட்டு வழி விலகி போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை சரியான வழிக்கு இது கொண்டு போகும், என்ன ஒரு பாதையை எனக்கு காண்பிக்கத்தக்கதாக இது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். நீதியை படிப்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணணும் நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேதாகமம் முக்கியமானது, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் வேதாகமம் முக்கியமானது, ஒவ்வொரு நபர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வேதாகமம் முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணணும் நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த வேதத்தை குறித்து பார்க்கிறப்ப இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறாருன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட பேசணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆயத்தம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணும் நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறப்ப, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இங்கே பார்க்குறப்ப இங்கே வேத வசனம் சொல்லுது, சின்ன வயசுலேருந்து நீ வேத வார்த்தையை நீ தெரிஞ்சுக்கிட்ட, அப்போ உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கிறிஸ்து மேலே இருக்குது. அவரே உன்னை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு, உனக்கு ஞானத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அந்த ஞானமுள்ள தேவனை நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால், நீ ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து மேலே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வேதாகமம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வேதாகமம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ ஒருத்தருக்கு வேதத்தை படிக்க தெரியாது, வேதம்னா அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது, பைபிள் தெரியாது, அவங்களுக்கு ஒரு வேளை எழுத படிக்க கூட தெரியாதுன்னு கூட வச்சுக்காங்களேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நிறைய காரியங்களை வைத்து நம்ம பார்க்கலாம். கடவுள் இருக்கிறாரா எனக்கு நிரூபி அப்படின்னா அது கடினம். ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்றதை நம்ம யாருக்குமே நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது நான் விசுவாசிச்சா மட்டும்தான் அதை நான் ஏற்றுக்க முடியும். இன்றைக்கி நான் என்ன தான் கடவுள் இருக்கிறார் நிரூபித்தா கூட அதை மற்றவங்க விசுவாசித்தான் அடுத்து அவங்க விசுவாசித்தாதான் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் ஆதாரங்களை வைத்து சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு அழகான அந்த ஒரு பூவை பார்க்குறோம் அல்லது சூரியனை பார்க்குறோம். அப்போ இந்த சூரியன் இவ்வளவு அழகாக இயங்குது, அப்போ இதை யார் படைச்சது அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப நிச்சயமாய் கடவுள்னு ஒருத்தர் படைச்சிருப்பார். அதே மாதிரி காற்று, நீர், நிலங்கள் இதெல்லாம் யாருப்பா படைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப கட்டாயமாக கடவுள் படைச்சிருப்பார். அப்போ கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இயற்கையில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, தான் இருக்கிற அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் யார் அந்த கடவுள், அவருடைய பெயர் என்ன, அவர் என்னென்ன செய்திருக்கார் அப்படின்றத நாம் வேதத்தை படிக்க படிக்க அது நமக்கு புரியத்தக்கதாக இருக்கிறது என்று நம்ம பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் 19, வானங்கள் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய விரிவுகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. அப்போ அந்த வானத்தை பார்க்குறப்ப, அந்த ஆகாய விரிவை பார்க்குறப்ப அது எது நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னா, அவருடைய கையின் கிரியைகள். அப்படின்னா இது எல்லாமே சிருஷ்டித்தவர் அவர் தான், அவர் தான் படைப்பாளி, அவர் தான் சிருஷ்டிகர் அப்படின்றத வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வெளிப்பாடு வேதம் நமக்கு வச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு கடவுள்லாம் யாருன்னு கூட தெரியாது, சில பேருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இயற்கையை நம்ம பார்க்குறப்ப, இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்குன்றத பார்க்குறப்ப, மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்றத பார்க்குறப்ப, இது எல்லாத்தையுமே ஒருத்தர் நடத்துகிறதுக்கு கட்டாயம் ஒருத்தர் இருக்கணும், மேலே ஒருத்தர் இருக்கணும், அவர் இருந்தால் மாத்திரமே இது சரியாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தில் ஒருவேளை நன்மையே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ இன்றைக்கி கடவுள் இருக்கிறதுனால தான் அங்கேயும் நன்மைகள் இருக்குது, அங்கங்கேயும் நீதி இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு சொன்னால் பாவத்தால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காருன்னு சொன்னால் அது விசேஷித்த நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்ப 2 தீமோத்தேயு 3:14, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே பவுல் வந்து ஒரு நல்ல அறிவுரை கொடுக்குறாரு தீமோத்தேயுக்கு. என்னென்னா, நீ எதை கற்றுருக்கிறியோ, எதை வேதத்திலிருந்து தெரிஞ்சிருக்கிறியோ, ஆண்டவனுக்கு எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, நீ அறிந்த சத்தியத்தில் நிச்சயித்து கொண்டிரு, அதாவது அதை நிச்சயமாக வைத்திரு, அதில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் தான்ப்பா தெய்வம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மனிதர்கள் மூலிமா வெளிப்படுத்தியிருக்கிறாரு, தொலைபேசி மூலிமா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஏன் இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கூட அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, நான் தான்ப்பா உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஆண்டவர் ஏதோ ஒரு ரூபத்தில் மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான், நான் தான் மெய்யான தெய்வம் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிப்படுத்துதில் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்ன பண்ண நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க பரலோகத்திற்கு ஆயத்தமாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணணும் நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், வேதத்தை கொண்டு வெளிப்படுத்திட்டாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு வெளிப்படுத்திட்டாரு, உன் வாழ்க்கையில் நடந்த அநேக சாட்சிகளை கொண்டு வெளிப்படுத்திட்டாரு. இனி எதை வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஏன்னா எல்லா வகையிலும் எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நான் தான் தெய்வம் அப்படின்றத வெளிப்படுத்திட்டார். இயற்கை வழியாக பார்த்தாலும் சரி, அவர் இருக்கிறாருன்றத நம்மளால் உணர முடியும். வரலாற்றில் போய் பார்த்தாலும் சரி, அப்பா இயேசு கிறிஸ்தான்ப்பா உண்மையான தெய்வம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது எப்படி வரலாற்றில் பார்த்தா தெரியும். நீங்களா வரலாற்று நீங்கள் வாசிக்கிறப்ப, அந்த வரலாற்றுடைய துவக்கம் நீங்கள் பார்க்குறப்ப, எப்படி அதோடய எண்கள்லாம் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வரலாறு அங்கே பிரிச்சிருக்கிறத பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரலாற்றில் அவர் வந்தார், பிறந்தார், மறிச்சார் அப்படின்றத வரலாறு ஒத்துக்குது. அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத அதற்கான ஆதாரணங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வெளிப்பாடை நம்ம ஏற்றுக்கல, அதை கொண்டு நம்ம வாழ்க்கை மாறல அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு அறிவு அவரை குறித்து வைத்திருந்தாலும், எவ்வளவு ஞானம் நம்மக்கிட்ட இருந்தாலும், அது எல்லாமே வீணாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஆகையால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை என்னுடையது, உன்னை ஊக்குவித்து உன்னை உற்சாகப்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றி எனக்காக ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய வேணும்னா விருப்பப்படுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து கேட்குறதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தை தான் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்குறப்ப, அவருக்கு ஒப்புவிக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அதை சரியாய் நடத்துகின்றார், அதை சீர்படுத்துகின்றார், அதை உற்சாகப்படுத்துகின்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று மட்டும் நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நாம் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதான வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தையை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 4:3, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை வெறுக்க மனதில்லாமல் செவி தின்னு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. நம்ம வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஆரோக்கியமான செய்தியை கேட்க மாட்டாங்க. அதாவது பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய செய்தியை கேட்காம சத்தியத்துக்கு செவிசாய் விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போவே நான் தெளிவாக சொல்லிடுச்சு, கடைசி நாட்களில் தேவனால் அருளப்பட்ட இந்த வேதத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபை காக்கும் ஸ்தோத்திரத்திறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கத்த நீர் இருந்து அவர்களை நீர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்த முடியாது சொல்லிக்கிறேன் அப்பா. தயவாய் கூட இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-332-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.